நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 118:29.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:8-9 வசனத்தை இன்று நாம் கற்றுக்கொள்வோமா? பிலிப்பியர் 4 கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை வலிமை என்ற பொருளில் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். முதலாவது, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்பது வலிமையின் ஊற்று என்று நாம் சிந்தித்தோம். இரண்டாவது, ஜெபமே வெற்றியின் ரகசியம் என்று சிந்தித்தோம். அடுத்து வரும் 2 வசனங்களிலும் கிறிஸ்துவை சிந்தித்துக் கொண்டிருப்பதே வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலின் களஞ்சியம் என்பதை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த வசனங்களில் பவுல் ஒரு கிறிஸ்தவனின் சிந்தையில் நிறைந்து காணப்பட வேண்டிய 8 காரியங்களை எடுத்துக் கூறுகின்றார். இவைகள் எந்த ஒரு மனிதனிடமும் காணப்பட வேண்டிய உயர்ந்த சன்மார்க்க நெறிமுறைகள் ஆகும். இவைகள் இயல்பாக எந்த ஒரு மனிதனிடமும் காணப்படுகிறதா என்று நாம் பார்ப்போமானால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த நெறிமுறைகளை தன் அகத்தே கொண்ட ஒருவன் நம்மை வழிநடத்த வேண்டும். இங்கு கூறப்பட்ட அத்தனை காரியங்களையும் தன் உள்கொண்ட ஒரு மனிதர் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆகும். அவர் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக மாறும் போது அவரில் காணப்பட்ட இந்த இயல்புகள் நம்மிலும் காணப்பட முடியும். பிலிப்பியர் 4:8 வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 4:8, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் குறிப்பிட்டுள்ள மேலான குணாதிசயங்கள் கிறிஸ்துவை பற்றியே பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர உண்மை உள்ள மனிதர் எவரையும் நாம் சுட்டிக்காட்ட முடியாது. ஆனாலும் வேதாகமத்தில் உண்மை உள்ளவர்கள் என்று சாட்சி பெற்ற தேவதாசர்கள் உண்டு. எண்ணாகமம் 12:7 வசனத்திலே, என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று தேவன் மோசேயை குறித்து சாட்சி கொடுத்தார். இந்த சாட்சியை எபிரேயரின் ஆக்கியோன் மீண்டுமாக எடுத்து கூறுகிறார். அதுபோல தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் நமக்கு முன் மாதிரிகளாக காணப்படுகிறார்கள். எபிரேய நிருப ஆக்கியோன் கூறுவதை சற்று கவனியுங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணுகிறவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரவானாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய வேதாகம பாத்திரங்கள் ஏராளம் உண்டு. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலேயும் கிறிஸ்துவே மேலானவர். அவரே நம் எண்ணத்திற்கும் சிந்தைக்கும் ஏற்ற முழு முதற் பொருளானவர். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ என்று கூறப்பட்டிருப்பது நாம் எக்காரியத்திலும் நேர்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. இன்று சமுதாயத்திலே நேர்மை உள்ளவர்களை காண்பது அரிதாக இருக்கிறது. நேர்மையே உயர்ந்த நெறி என்று அழகாக நாம் கூறிவிடுகிறோம். ஆனால் தேவன் விரும்பும் நேர்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நானே வழி என்று அவர் கூறினாரே, நேர்மையின் வடிவமாக அவர் மாத்திரம்தான் இருக்க முடியும். எனவே நாம் அவரை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நீதி உள்ளவைகள் எவைகளோ என்பதை எடுத்துக்கொள்வோம். நீதி மன்றங்கள் கூட நீதியை நிலைநிறுத்த முடியாமல் போவதை இன்று நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் இதை நாம் மிகவும் தெளிவாக பேசக்கூட செய்கிறோம். ரோமர் 3:10-12 வசனங்களிலே நாம் என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 3:10-12, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். அப்படியானால் நீதி உள்ளவைகளை எங்கு காண முடியும்? 1 கொரிந்தியர் 3:31 வருவோம். 1 கொரிந்தியர் 1:31, அங்கு அவரே, அதாவது கிறிஸ்துவே, தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று கூறப்பட்டிருப்பதை வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் தம்மில் தாமே எவரும் நீதி உள்ளவர்களாக இருக்க முடியாது. தேவனே நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5:21 கூறுகிறது. இலவசமாக அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இது ரோமர் 3:24 கூறுகிறது. பிரியமானவர்களே, நமது நீதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமாக. அடுத்தபடியாக கற்புள்ளவைகள் எவைகளோ. யோவான் 8:1 கூறப்பட்டுள்ள விபச்சார ஸ்திரியை பற்றிய சம்பவத்தில் வேதபாரகரும் பரிசேயரும் தேவாலயத்தில் போதித்துக் கொண்டிருந்த இயேசுவினிடத்தில் அந்த ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார், இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும்படி அவரை சோதித்த போது இயேசு சொன்ன காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். நடந்தது என்ன? அவர்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா. இங்கு கூறப்பட்ட சம்பவத்தில் சுத்த இருதயம் உள்ள எவரும் இல்லை என்று நாம் காண்கிறோம். தன் பாவத்தை உணர்ந்த தாவீது, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கதறி அழுவதை 51 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சம்பவம் கூறப்பட்ட யோவான் 8:1 பின்பகுதியில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை கேளுங்கள். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஆம்பிரியமானவர்களே, அவரே நமக்கு பரிசுத்தத்தை தருகிறவர். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா. அவரையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தபடியாக அன்புள்ளவைகள் எவைகளோ? மனிதரின் அன்பு குறைவுள்ள அன்பு, அது அழிந்து போகும் அன்பு, நிலையற்ற அன்பு. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு. எபேசியர் 4:19 அறிவுக்கு எட்டாத அன்பு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து கூறுகின்றார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்த அந்த ஒப்பற்ற அன்பு நாம் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்மை தந்தருளின அன்பு. ரோமர் 5:8 என்ன கூறுகிறது? ரோமர் 5:8, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, அன்புள்ளவைகள் எவைகளோ என்று கூறப்பட்டிருப்பது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. ஆங்கில வேதாகமத்தில் அழகானவைகள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதை நினைக்கும்போது அற்புதர் அற்புதர் இயேசு, யாரே அவருக்கு இணை, அற்புதர் அற்புதர் இயேசு, அழகர் அவர் எனக்கே, அற்புதர் அற்புதர் இயேசு, என் ஆத்துமா நேசிக்குதே, ஆயிரம் பேரில் அழகர் இயேசுவே நீர் எனக்கு என்று பாடத் தோன்றுகிறது. தொடர்ந்து அடுத்தாற்போல் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கூறுகிறார்? நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ என்று கூறுகின்றார். ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளே நற்கீர்த்தி உள்ளவைகள். இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஆவியின் கனியின் முழு வடிவம் யார்? அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கலாத்தியர் 5:10 ஆவியின் கனி என்ன என்பதை கூறிய பின்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கூறுகிறார்? கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, அவரே விசுவாசிகளின் பாராட்டுக்கு உரியவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய எல்லாம். இன்னும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அடுத்தபடியாக பவுல் என்ன கூறுகிறார்? புண்ணியம் எதுவோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன நன்மை செய்தோம்? நம்முடைய நன்மைக்கு பலனாக நமக்கு மன்னிப்பு கிடைத்தது. நம்முடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகும்படிக்கு நாம் என்ன விலைக்கிரயம் செலுத்தினோம்? இன்றைக்கு மனிதன் பாவத்தை சரிக்கட்டும்படியாக, தான் செய்த குற்றங்களை நிவிருத்தி செய்யும்படியாக பல புண்ணியங்களை செய்ய விரும்புகிறான். பல நன்மைகளை செய்து அதை ஈடுகட்ட முனைகிறான். ஆனால் பிரியமானவர்களே, புண்ணியம் மனிதனால் செய்ய முடியாத ஒன்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய இரட்சிப்புக்காக புண்ணியத்தை செய்தவர். அவருடைய புண்ணியமே நம்மை அந்த காலத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்தது. அவருடைய புண்ணியமே தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு பெற்றுத்தந்தது. அடுத்தபடியாக புகழ் எதுவோ என்று பவுல் கூறுகின்றார். மனிதன் புகழ் சம்பாதிப்பதற்காக எத்தனை அரிய பெரிய காரியங்களையெல்லாம் செய்கிறான். அப்படிப்பட்ட புகழெல்லாம் நிலைத்திருப்பதாகவே தெரியவில்லை. ஒரு காலகட்டத்தில் புகழப்படுகிறவர்கள் வேறொரு காலகட்டத்தில் இகழப்படுவதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வீர தீர செயல்களை எல்லாம் எவ்வளவாக புகழ்ந்து கூறினாலும் மற்றும் ஒரு காலத்தில் ஏன் அப்படி கூறினார்கள் என்று ஒதுக்கி வைக்கும் நாட்கள் வரத்தான் செய்கிறது. யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாஸ்டர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று எழுதுவதை வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, புகழப்படத்தக்கவர் அவர் ஒருவரே. எனவே நம் சிந்தனைக்குரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திக்கும் போது இவ்விதமாக எழுதுகிறார். 1 பேதுரு 2:21-23 கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று கூறுகின்றார். அதைத் தொடர்ந்து 24 வசனத்தில் அவர் என்ன கூறுகிறார் பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு முக்கியமானவர், அவர் எவ்வளவு பிரியமானவர். பிலிப்பியர் 2:6-11 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து கூறுகிறார். கிறிஸ்துவை பற்றிய பவுலின் சிந்தை எவ்வாறு இருந்தது என்று இந்த வசனங்களில் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? நாம் கிறிஸ்துவை சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய உள்ளங்கள் அவருடைய சிந்தையால் நிறைந்திருக்கிறதா? நாம் வாழும் உலகம் அசுத்தம் நிறைந்த உலகம், ஆபாசம் நிறைந்த உலகம். நாம் வாழும் எந்த பட்டணத்தின் வழியாக சென்றாலும் அது நம்மை தீட்டுப்படுத்துவதற்காகவே இருக்கிறது. உங்கள் மனதும் மாசுபடுகிறது, உங்கள் கண்கள் தீதானவைகளை நோக்குகிறது. அசுத்தமான இந்த உலகத்தில் நடக்கும் காரியங்களை எண்ணி நாம் சோர்வு அடைந்து விடுகிறோம். திரை அரங்குகள், நாடக மேடைகள் ஒரு காலத்தில் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன. இப்பொழுது சாத்தான் அதை தன் கையில் எடுத்துக்கொண்டான். அறிவு சார்ந்த காரியங்களுக்கு பதிலாக அசுத்தமான காரியங்களை நாம் திரையில் பார்க்கிறோம். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் கண் தட்டாமல் அவைகளை பார்த்து மகிழ்கின்றார்கள். அவர்கள் உள்ளம் அசுத்தத்தாலும் காம விகாரத்தாலும் வன்முறையாலும் கரைப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவன் இவ்விதமான காரியங்களில் ஈடுபடுவானால் அவன் வாழ்க்கை உவர் நிலம் போல காணப்படுகிறது. இன்று சபைகள் வல்லமையற்று காணப்படுவதற்கு முக்கிய காரணம், தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் வாரத்தின் அனைத்து நாட்களும் தங்கள் இருதயத்தையும் மனதையும் வயிற்றையும் வேண்டாத அசுத்தங்களால் நிரப்பிவிட்டு 7வது நாள் தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்திலே என்ன வல்லமையை நாம் எதிர்பார்க்க முடியும்? இப்படிப்பட்டதான உலகம் நமக்கு என்ன வல்லமையை கொடுக்க முடியும்? நம்மை வல்லமைப்படுத்துவதற்கு சரணாலயம் ஒன்று தேவை. நம் உள்ளத்தை சுத்தம் செய்வதற்கு நற்சிந்தனை கூடம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, பின்வரும் கேள்விகளை நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். நீங்கள் ஒரு நாளில் எவ்வளவு நேரம் வேதவசனத்தை வாசிப்பதில் செலவு செய்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் கிறிஸ்துவை பற்றி சிந்திப்பதில் செலவு செய்கிறீர்கள்? 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று வாசிக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையே கண்ணாடி. அங்கே நாம் தேவனுடைய மகிமையை காண்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சாயலை காண வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டுமானால் வேத வசனங்களில் மட்டுமே காண முடியும். நாம் அவரை தரிசிக்கும் போது விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம், ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம். இன்று பல கிறிஸ்தவர்கள் காற்றில் அசையும் நாணலைப் போல நிலை அற்றவர்களாக, எந்த கோட்பாடுகளுக்கும் வளைந்து கொடுப்பவர்களாக காணப்படுகிறார்கள். இது மிக வருந்தத்தக்க ஒன்றாகும். அவர்களால் சத்தியத்திற்கும் தவறான உபதேசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுகொள்ள முடிவதில்லை. இதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கவில்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு வல்லமை தேவையானால் கிறிஸ்துவை வேத வசனங்கள் மூலமாக சிந்தித்துக் கொண்டிருங்கள். இன்று மக்கள் ஆலயங்களுக்கு கூட தங்களை மகிழச் செய்யும் காரியங்கள் இருக்குமானால் மட்டுமே செல்கிறார்கள். பலர் 1 மணி நேரம் ஆலயத்தில் அமர்ந்துவிட்டால் தாங்கள் பக்தி உள்ளவர்களாக மாறிவிட்டோம் என்று கூட எண்ணிவிடுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையே உங்களை பலப்படுத்த முடியும். நீங்கள் சரீரத்தில் பலவீனமாக இருந்தால் உங்களுக்கு சரீரத்திற்கான ஆகாரம் தேவைப்படுவது போல உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க தேவனுடைய வார்த்தை ஆன்மீக ஆகாரமாக இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில் நீங்கள் நேரம் செலவு செய்ய வேண்டும். இதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. வார்த்தையே இயேசு கிறிஸ்துவை காட்டும் கண்ணாடி. அவரை காணக்கூடிய கண்கள் நமக்கு இருந்தால் அவர் வேதத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் உங்களுக்கு காணப்படுவார். இன்றைக்கு நமது தேவை நாம் அவரை காண வேண்டும். நமது வாழ்க்கையில் அவர் நிஜமாக நமக்கு இருக்க வேண்டும். இது நாம் திறந்த முகமாய் அவருடைய மகிமையை தரிசிப்பதினாலே நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய வருகையில் நாம் அவருக்கு முன்பாக வெட்கம் அடையாதபடிக்கு வேத வசனத்தை தினமும் வாசிப்போமா? அவருடைய வருகையில் நான் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் என் வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருந்தேனே, ஆனால் நீங்கள் அவைகளை கற்றுக்கொள்ள கவலை அற்றவர்களாக இருந்தீர்களே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து குற்றம் சாட்டுவாரா? இன்று நம்மில் பலர் எங்கள் பிள்ளைகள் எங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே இல்லை என்று குறை கூறுவதை கேட்கிறோம். உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா கீழ்ப்படியவில்லையா? பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பரமபிதாவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். நீங்கள் உங்களுடைய பரமபிதாவுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திப்பதற்காக தியானிப்பதற்காக நீங்கள் நேரம் செலவழிக்கிறீர்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வல்லமையின் களஞ்சியம். நம்முடைய அலுவல்களையும் அசுத்தங்களையும் புறம்பே தள்ளிவிட்டு வல்லமையின் களஞ்சியமாகிய தேவனுடைய வார்த்தையை நம் முன் வைத்து கிறிஸ்துவை நாம் தியானிப்போம். அவரையே போற்றுவோம், அவரையே வணங்குவோம், அவரையே ஆராதிப்போம். பிலிப்பியர் 4:9 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று பவுல் நிறைவு செய்கிறார். இங்கு பவுல் பிலிப்பி சபையாருக்கு தன்னையே ஒரு உதாரணமாக்குகிறார். நான் செய்கிறவைகளையே நீங்களும் செய்யுங்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இப்படி கூற முடியும்? அப்போஸ்தலாகிய பவுல் கிறிஸ்துவையே தன் வாழ்க்கையின் மையமாகவும் தன் வாழ்க்கையின் எல்லையாகவும் கொண்டிருந்தார். வல்லமையுள்ள வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை அறிந்து உணர்ந்து அனுபவித்தார். அதைத்தான் நம்மை பார்த்தும் கூறுகிறார். நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது தேவ சமாதானம் மாத்திரமல்ல, சமாதானத்தின் தேவனே நம்மோடு இருப்பார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் என்றெல்லாம் நாங்கள் உண்மை குறித்து சிந்திக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்களால் நீ நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் சமாதானத்தின் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் பொல்லாப்புக்கும் தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். பிசாசின் சகல தந்திரங்களுக்கும் எங்களுடைய எண்ணங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அதன் மூலமாக வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.